அல்லேலூயா. நாம் செவ்படுவோமே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மாறாதவர். உம்முடைய அன்பு மாறவில்லை, உம்முடைய மனதுருக்கம் மாறவில்லை, உம்முடைய வல்லமை மாறவில்லை, உம்முடைய கிருபைகள் மாறவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று நீர் எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவராய் இயேசுவே, உம்மை நம்புகிறோம், உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அருமையாண்டவரே, சபை கூடி வர முடியாத இந்த இருண்ட காலகட்டத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, உம்மை விட்டு தூரமாய் போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. அருமை ஆண்டவரே, சத்துரு ஒருவரையும் உம்மை விட்டு பிரிச்சிடக்கூடாது. ஆகவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஏனென்றால் உம்முடைய ரத்தத்துக்கு கிரயமாக நீர் அவர்களை கொண்டிருக்கிறீரப்பா, வாங்கியிருக்கிறேன். விலை கொடுத்து உம்முடைய ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கின உம்முடைய பிள்ளைகள், விலையேறப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அப்பா, ஒருவராவது உம்மை விட்டு தூரமாய் போயிடாதபடி என் தகப்பனே, உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குங்க. உம்முடைய ஆவினாலே அவர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க என்று மன்றாடுகிறோம். ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுவர் நல்ல பிதாவே. ஆவே ஆவே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பொதுவாக நாம் எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம், இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வைரஸ். 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இந்த வைரஸ் காவை கொண்டு போய்விட்டது. 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, உயிரோடு அல்லது வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய செய்தியில் நான் கேள்விப்பட்டேன், இத்தாலியில் கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான டாக்டர்ஸ் இந்த வைரஸினாலே மரித்திருக்கிறார்கள். வைரஸிலிருந்து காப்பாற்ற போன அவர்களையே இந்த வைரஸ் விளங்கிவிட்டதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உலகெங்கும் பல சோகமான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாமல் நம்மளை அழைத்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் இந்த வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சோ அவரை அறியாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடவாது. நம் தேவர் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார், சர்வ லோக நியாயாதிபதி. அவரை அறியாமல் ஒன்றும் நடவாது. ஒரு பக்கத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும், மறுபக்கத்தில் சில நடக்கிற சில நன்மையான காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். என்னவென்றால், கௌதமாலா என்கின்ற ஒரு நாட்டிலே ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் வீதிகளிலே இறங்கி வீதிகளை பிளாக் பண்ணி, முழங்காலில் இருந்து வீதிகளிலே கத்தரை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி கதறி ஜெபிக்கிற காட்சி நெஞ்சை நெகிழ வைக்கிறது. பிரேசிலே பாப்பிகளாக இருந்தால் வீதிகளின் இரு ஓரங்களிலும் ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் ஓப்பனாக முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் கதறி கண்ணீரோடு ஜெபிக்கிற காட்சி நம்மை நெஞ்சை உலுக்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, சீனாவில் பார்த்தீங்களா இருந்தால் போலீஸ்காரர் கூட சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார்கள், ஸ்தோத்திரம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் போலீஸ்காரர் கூட கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறதும், டியூட்டியில் நிற்கிற, கடமையில் நிற்கிற போலீஸ்காரர் கூட கர்த்தராகிய இயேசுவின் பாடல்களை பாடுகிறதையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, அமெரிக்காவில் கூட அரசியல்வாதிகள் கூட தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி, கன்ஃபஸ் பண்ணி, கண்ணீரோடு அவர்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற, ஜெபிக்கிற காரியங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. எனக்கு அறிவார்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இது எப்படி இருந்தாலும், எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாமே நம்முடைய ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது என்பதை நாம் அவரை கூட. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை நோக்கி தொடர்ந்து செவப்படுவோம். உலகெங்கும் இருக்கிற இந்த நோயாடு மறித்து போனவர்கள் தான், ஆனால் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறது நல்லது. அது தேவனுக்கு முன்பாக நன்மை பிரியமாக இருக்கும். அதோடு ஜெபிக்கிறதோடு மாத்திரம் அல்லாமல், நாம் ஜெபத்தோடு நம்மால் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறது தேவனின் முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கும் நான் நம்புறேன். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய தேசத்தில் இந்த வைரஸினால ஊரடங்கு சட்டம் கேபி போட்டு ஜனங்கள் நடமாட முடியாமல் இருக்கிறது. அவ்வப்போது மாத்திரம் ஓபன் பண்றார்கள், ஆனால் வேலை செய்ய முடியாமல் வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறது நாம் அறிவோம். சோ அப்படி வீடுகளுக்குள்ளே அவர்கள் முடங்கி இருக்க முடியாது, அன்றாடம் அவர்கள் வேலை செய்ய முடியவில்லை. வேலை செய்ய முடியாவிட்டால் அன்றாட கூலி வேலை செய்யறவர்களுக்கு சாப்பிடறதுக்கு ஆகாரத்துக்கு ரொம்ப கடினம் என்பதை நான் சொல்லாமல் நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரை ஆகாரம் கொடுமடி நாம் செபிக்கிறோம், சரிதான். ஆனால் அதே நேரத்தில் நம்மால் செய்யக்கூடியதை நாம் செய்வமாக இருந்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கும் நம்புறேன். அந்தபடி பார்க்க போகிற ரோமர் 12:13 இப்படியாய் சொல்லப்படுகிறது. ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்பிலே இந்த வசனம் என்னை சற்று அசைத்து விட்டது. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யும், இது தேவனுடைய வார்த்தை சத்தியம். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே சபைகளை நடத்துகிற போதகர்கள் தடுமாறுகிறார்கள். ஏற்ற சபையில இருக்கிற அதிகமான விசுவாசிகள் 7 ஜனங்கள் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் தடுமாறுறது ஊழியர்களை போதைகளை அதிகமாக பாதிக்கிறதை நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன், பேசியிருக்கிறேன், கதைத்திருக்கிறேன். சோ ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறதும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்கிறதும் தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கும். ஆகவே பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையால மட்டக்களப்பு நகரத்திலே பல போதகர்மார்களுக்கு நாம நீங்கள் அனுப்பின பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஏழைகளுக்கு விதவைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஊழியர்கள் அவருடைய குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஜெபித்து கொடுத்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பார். இந்த கர்ண ஊழியத்தில், இந்த தர்ம ஊழியத்தில் என்னென்ன பார்க்க சபையில் இருக்கிற பாஸ்டர் ஸ்தாசன் அவர்கள் மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள், பாரப்பட்டிருக்கிறார்கள், கூடத்தில் அதிகமாக இதை குறித்து சொல்லியும் இருக்கிறார்கள். அவர்தான் அதிகமாக இதை குறித்து உங்களோட பேசியிருக்கிறாரு. இதுல அதிகமாக பிரயாசப்பட்டு அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், துதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதத்தை அந்த தேவட ஊழியக்காரனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அறிமானவர்களே, கொடுத்தவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குரிய பலரை நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஒருவேளை இன்னைக்கு அதே அங்கு இருக்கிற அந்த விசுவாச குடும்பங்கள் நிலையிலே நாம் இருந்தால் என்ன நினைப்போம்? இஸ்தே எனிபடி கேன் ஹெல்ப் மீ, எனக்கு யாராவது உதவி செய்வார்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இயற்கையாகவே வாரத்துக்கு இடம் இருக்குது இல்லையா? ஆகவே நன்றி, நீங்கள் அப்படியாக இருந்த அநேகருடைய பசியை போக்கியிருக்கிறீர்கள், அநேகருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர்கள், அநேக பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை தேட்டியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். சரி, இந்த வேளையில் நாம் சீக்கிரமாய் தேவனுடைய செய்திகளை நாம் கடந்து செல்வோம். பட் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தப்பாக நினைத்துக் கொள்ளாதீங்க, இஃப் யூ கேன். என்னென்றால், நம்ம கொஞ்சம் இந்த வைரஸ்களை குறித்தும் இந்த கொரோனாவை குறித்தும் கொஞ்சம் நம்முடைய பார்வையை திருப்பி, நம்ம நம்முடைய ஆண்டவருக்கு நேராக நம்முடைய பார்வையை திருப்பி, அதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்க வல்லவரும், அதிலிருந்தெல்லாம் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியமாகிய நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இவைகளையே நம்மை சுத்தி நடக்கிறதையே சிந்திச்சு கொண்டு இன்றைக்கு அங்க அப்படி நடந்திருக்கு, இங்க இப்படி நடந்திருக்குது, அங்க அப்துரு பேசியிருக்காங்க, இங்க உண்மைதான், உண்மைதான். ஆனா இவைகளெல்லாம் நம்மை கலங்க பண்ணாமல், இவைகளெல்லாம் நம்மை சோர்ந்து போக பண்ணாமல், நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், சிங்காசனத்தில் வீட்டிருக்கு, அவர் அறியாம உண்டு நடுவார். ஒரு காக்கை குஞ்சு கூட, ஒரு தகவலா குருவி கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே மறிக்கிற ஜனங்கள் மறிக்கிறார்கள் தான், அவர்களுக்காக நாம பரிதாபப்படுறதுல தப்பில்லை. ஆனால் அதையே நாம யோசித்துக் கொண்டு அவைகளையே அவைகளாலே நம்முடைய சிந்தனைகளை நிரப்பி அதனால நாம பலவீனப்பட்டு போகாமல், அதனால நாம சோர்ந்து போகாமல், அதனால நம்ம விசுவாசத்திலே விலகி போயிடாதபடி, தேவோட வசனங்களை மறந்து போகாதபடி, தேவனுக்கு தூரமா போகிடாதபடி, சத்துரு அதன் நிமித்தம் நம்மளே ஓரம் கட்டிடாதபடி நாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் ரொம்ப தந்திரகாரன் பிசாஸ். ஆகவே அவருடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் இல்லை. ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, நம்மை சுத்தி நடக்கிற காரியங்களையே பார்த்து பார்த்து பலவீனம் போடு போகாமல், அவைகளிலிருந்தெல்லாம் பாதுகாக்க வல்லமுள்ள நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்புவோம். Fix your eyes upon the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய பார்வையை திருப்புங்க. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் வீடோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சரி, நேரப்படுபடி நாம் சீக்கிரமாய் தேவனுடைய செய்திக்குள்ள கடந்து போவோம். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை சீக்கிரமா நம்ம படிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் தேவையில் என்னோட வாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதுல 1வது வசனத்தில் இருந்து அந்த 3வது வசனம் வரை நாம் வாசிக்கிட்டுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நடிக சொல்றது போல சபையில இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படியே உங்க வீடுகளில தயவு செய்து அமர்ந்திருங்கம்மா. ஐயா அமர்ந்துரு. இது தேவனுடைய நேரம், இது கர்த்தருடைய நேரம், இதை வேலை நேரம் ஆக்கிறாத. இது தேவனுடைய வசனத்தை நீ கேட்கிற நேரம். ஏதோ தேவன் உன்னோட பேச விரும்புகிறார் போலும். ஆகவே இரு, அமைதியாக இரு, ஆண்டோட வசனத்தை கனம் பண்ணு. அங்க இங்க போகாத, கிச்சனுக்கு நிக்காத, டிவியை பார்த்து கொண்டிருக்காத, கண்டி விளையாடி கொண்டிருக்காத, கண்டையும் கண்டதையும் கதைச்சு கொண்டிருக்காத. இது தேவனுடைய நேரம், தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம். ஆகவே கர்த்தர் உங்களை எல்லாம் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். நாம் உங்களை கவனிக்காவிட்டாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கவனிச்சு கொண்டே இருக்கிறார். ஆகவே தயவு செய்து இருக்கிற இடங்களிலே பயபக்தியாக இருந்து தேவனுடைய வசனங்களை கருத்தாய் கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எனக்குள்ளே செயல்படும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாராக. ஸ்தோத்திரம். தம்பி படி ஐயா, 7வது அதிகாரம் 1-3 மூன்றாம் வசனம் பாரு.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்தில் சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள்.
யோசுவாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அது கடந்த நாட்களிலே அதிகமாக வருதலே இருந்தபடியால் அதன் அடிப்படையிலே தேவனுடைய வசனத்தை உங்களோடு பேசலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு, த டாபிக் ஆஃப் த செவன், தலைப்பு தேவ மக்களின் வெற்றியும் தோல்வியும். தேவ மக்களின் வெற்றியும் தோல்வியும் என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாடு ஸ்தோத்திரம். சரி, தேவ மக்களுடைய வெற்றியும் தோல்வியும். பொதுவாக எந்த மனுஷனும் தோல்வியை விரும்புறதில்லை. எல்லாருடைய விருப்பமும் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு மட்டுமல்ல, தாங்கள் விரும்புகிற வாழ்வு, தாங்கள் தங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற வாழ்வு, தாங்கள் அடைய விரும்புகிற காரியங்களை அடைந்து தாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்வு. ஆகவே பொதுவாக எவரும் தோல்வி விரும்புறதில்லை, வெற்றியை தான் விரும்புவாங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். எரிகோ, இதற்கு முதலாம் இதற்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் துணை நிற்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எரிகோவின் மதில்கள் சரிந்து விழ தேவ ஜனங்கள் அந்த எரிகோ நகரை வெற்றி பெற்றார்கள், வீர முழக்கப்பட்டார்கள், வெற்றி முழக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த வெற்றி முழக்கம் ஓய்கிறதுக்கு முன்பே ஆயிலே படு தோல்வியை சந்தித்ததை நாம் பார்க்கக்கூடிய இதை குறித்து நான் அதிகமாக யோசித்தேன். நேற்று வெற்றி, இன்றைக்கு தோல்வி. நேற்று உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள், இன்றைக்கு அதிகமான பாதாளத்திலே கிடக்கிறார். காரணம் என்ன? எரிகோவை வெற்றி பெற்றி வெற்றி முழக்கம் விட்ட இவர்கள் ஆயிலே தோற்று போனதுக்கு காரணம் என்ன? இதை குறித்து தான் நான் கூட பேச விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக, நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாட்டு. சோ எரிகோவை வெற்றி பெற்ற வெற்றி கொண்ட தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிலே படுதோல்வி அடைந்ததற்குரிய காரணம் என்ன? நாம் எல்லோரும் வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காக ஆண்டவர் நான் ஸ்தோதரிக்கிறேன். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தோற்று போக வேண்டும் என்று விரும்புகிறது அல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கு நாம பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் தோற்று போனதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. காரணம் என்ன என்பதை குறித்துதான் நாம் ஆராய போகிறோம், பார்க்க போறோம், சிந்திக்க போறோம். நன்றாய் கவனிக்க, நடந்தது என்ன? எரிகோவுக்குள்ள போகிறதுக்கு முதல் ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்தார். அதை நாம் யோசுவா 6:18 பார்க்கும் பொழுது
சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனால
எடுத்துக் கொள்வதனாலே
நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள்.
சரி, அங்கால சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கடத்தினால் இரும்பா செய்யப்பட்ட அனைத்து பாத்திரங்களும் கத்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கத்தருடைய பொக்கிஷத்தில் சேரும். இப்ப கவனிங்க, சோ இந்த வார்த்தைகளை சொல்லி, இந்த வார்த்தைகளை கட்டளையிட்டு தேவன் தன்னுடைய ஜனத்தை அனுப்பினாரு எரிகோவுக்குள்ள. நன்றி கவனிங்க, இந்த வார்த்தைகளை தேவன் கண்டிப்பாக கட்டளையிட்டார். அதாவது எரிகோ பட்டணமும் அதில் இருக்கிற அனைத்தும் சாபத்தீடானவை, சாபத்திடார். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் கத்தருக்கு சொந்தமானது, அது கத்தருடைய பொக்கிஷத்தில் சேருவேன். சோ இந்த கட்டளைகளை கொடுத்துதான் தேவன் தன் ஜனத்தை அனுப்பினார் எரிகோவுக்கு. சோ இப்ப எரிகோவை வெற்றி கொண்டார்கள், ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். இதை குறித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்றால், இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த 7:11 ஆண்டவர் சொன்னார். 7:11 இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள், என் உடன்படிக்கையை மீறினார்கள். எனக்கு அந்த வசனம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள். அப்ப உடன்படிக்கை என்றால் என்ன? What is the meaning for covenant? Covenant உடன்படிக்கை என்றால் என்ன என்றதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆச்சரியப்படுத்தேன். கவனிங்க, உடன்படிக்கை என்றால் என்ன? தேவனுடைய வசனம், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள் தான் உடன்படிக்கையாகும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சீனாய் மலையில் தேவன் 10 கட்டளைகளை போசேக்கு எழுதி கொடுத்தார். அதுக்கு பின்பாடு போசே கீழே வந்தபோது தேவ ஜனங்களோடு சொன்னார், தேவ ஜனங்களை பார்த்து சொன்னார், இந்த வார்த்தைகளின் படியே தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். சோ இதுதான் பழைய உடன்படிக்கை என்று வேதம் தெளிவாய் சொல்றது. அந்த பழைய உடன்படிக்கை காலை இளங்காலை போன்றவுடைய ரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இது பழைய உடன்படிக்கை. ஆனா நாம் இன்றைக்கு பழைய உடன்படிக்கை கீழே அல்ல, நாம புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. நாம 1 Corinthians 11 பார்க்கும் பொழுது திருவிருந்து நேரத்தில் என்ன சொல்லப்படுது? என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படி சொல்லப்படுறது. அப்படியானால் பழைய உடன்படிக்கை ஒளிந்து போய் இப்ப நாம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்றும் வேதம் நமக்கு சொல்றது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு அருமானவர்களே, உடன்படிக்கை என்றால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள் உடன்படிக்கை ஆகும். சோ இங்கே நாம பார்க்கும் பொழுது தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், அவர்களின் உடன்படிக்கையை மீறினார்கள், ஆகவே அவர்கள் தோல்வியை சந்திக்க வேண்டி வந்தது. நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க, தேவனுடைய கற்பனைகள் உடன்படிக்கையாகும். அப்ப தேவன் தன்னுடைய வார்த்தைகளினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நன்றா கவனிங்க, தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவ இப்போ நம்முடைய கடமை என்ன? நாம் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து பார்த்து, தேவனுடைய உடன்படிக்கையை கவனித்து பார்த்து, அவைகளை நம்முடைய வாழ்விலே கை கொள்ள வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப இந்த கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் தன் ஜனத்தை அனுப்பினார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கட்டளையை, உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டார்கள். என்னத்தை எடுத்துக்கொண்ட ஆகான் என்கின்ற மனுஷன், யூதா கோத்திரத்தில் இருந்த ஆகான் என்கின்ற மனுஷன், நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளிக்காசு, 50 சேக்கல் நிறையுள்ள பொற்பாலம், 3 பொருட்களை எடுத்துட்டார். 3 பொருட்கள். யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, ஆனால் இவன் கண்களோ அந்த பொருட்கள் இருந்திருக்கிறது. அவ என்ன செஞ்சிருக்கிறான், அந்த நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் அந்த 200 வெள்ளி சேக்கலையும் அந்த 50 சேக்கல் நிறையுள்ள அந்த பொற்பாலத்தையும் ஒருவருக்கு தெரியாமல் எடுத்து அதை கொண்டு போய் தன் கூடாரத்துக்குள்ளே கீழே நிலத்தை கிண்டி அதுக்குள்ள புதைஞ்சு வச்சிருக்கிறார். ஒருவருக்கும் தெரியாமல் அதை செஞ்சிருக்கிறான், ஆனால் தேவனுடைய கண்களோ அதை பார்த்தது. ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானங்களே, நாம என்னத்தை மறைச்சு செஞ்சாலும் தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்க்கிறது என்பது எவ்வளவு விட்ட வெளிச்சமாக இருக்கு. ஆகவே நாம தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம், அவசியம், அவசியமாக. சரி, இப்ப என்ன நடந்திருக்குது, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார். அப்ப கர்த்தர் நாம வாசித்த முதல் வாசனத்தின்படி இந்த பட்டணமும் இதில் இருக்கிற அனைத்தும் சாபத்தீடானது, அதில் இருக்கிற ஒன்றையும் எடுக்கவேண்டாம் என்று தேவன் உடன்படிக்கை பண்ணினாரு, கட்டளை இட்டாரு, எல்லாரும் அதை கேட்டார்கள். இதை கேட்டுத்தான் யுத்தத்துக்கு போய் எரிகோவை அவர்கள் மேற்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் அந்த வார்த்தைகளை, அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேலர்கள் மோறியிருக்கார். யோசித்து பார்த்தேன், என்ன தெரியுமா, தேவனுடைய கட்டளையை மீறுகிற அளவுக்கு, தேவனுடைய வசனத்தை மீறுகிற அளவுக்கு இந்த ஆகானுக்கு அந்த சால்வையிலும் அந்த வெள்ளியிலும் அந்த பொன்னிலும் அவனுக்கு பிரியம் இருந்திருக்கே பாருங்க. தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டான், தேவனுடைய வசனத்தை உதறிவிட்டான், ஆண்டவருடைய உடன்படிக்கையை பின்னே தள்ளிவிட்டு அழிந்து போகிற அந்த பொன்னையும் அந்த வெள்ளியையும் அந்த சால்வையும் எடுத்துக்கொண்டா பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, இதை எடுக்காதே, இது சாபத்தீடானது. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி, தேவனுடைய கட்டளையை மீறி அந்த பொருட்களை அவன், அந்த வசனத்தை பார்த்து அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதை நான் சொல்லுவேன், இச்சை எடுக்கும், அன்பு கொடுக்கும். The lust will take, the love will give. இச்சை எடுக்கும், அன்பு கொடுக்கும். இங்க பாருங்க, இவன் அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டான் சொல்லப்பட்டது. அப்படியானால் தேவனுடைய கட்டளைகளை மீறுகிற அளவுக்கு அந்த பொருட்களை இவன் இச்சித்துக் கொண்டான் பாரு. அப்படியானால் தேவனுடைய வசனத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டான். தட்ஸ் மீன் தேவனை தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிடுகிற ஒரு மனுஷன் தேவனையே தள்ளிவிடுகிறான். ஆகவே தேவனை, அவருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு அழிந்து போகிற பொன்னிலும் வெள்ளியிலும் பாபிலோனிய சால்வையிலும் கண் வைத்து அவைகளை இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டான்னு சொல்லிதான். என்ன நடந்தது, கீழே கொண்டே டென்ட்டுக்குள்ள தண்ட கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சாங்க. இப்படி இருக்க ஆயின் மேல யுத்தத்துக்கு போக போறாங்க. 3 குறிப்பை வைக்க போறேன், தயவு செல்ல கவனிங்க. 1, இவைகள் சாபத்திலானதுல எடுத்துக்கொண்டது, அதை குறித்து நான் சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல இன்னொரு குறிப்பை நான் சொல்றேன், கவனிங்க தயவு செய்து. இந்த 7 5 வசனத்திலே கடைசி பதிகளை பார்ப்பீங்க சொன்னா, ஜனங்கட இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டுதான். எரிகோவில முழக்கம் விட்டவர்கள் இப்பொழுது ஆயிக்கு முன்பாக அவருடைய இருதயங்கள் கரைந்து தண்ணீராய் போய்விட்டது. காரணம் என்ன, ஒரு மனுஷன் இச்சித்து சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டது நிமித்தம் முழு சபையும், முழு திருச்சபையும், முழு ஜனங்களும், தேவ ஜனங்களுடைய இருதயங்களை கரைந்து தண்ணீராய் போய்விட்டது. அதன் அர்த்தம் என்ன, இருதயங்கள் கரைந்து தண்ணீராய் போய்விட்டது என்று சொன்னால், தங்கள் எதிரிகளுக்கு முன்பாக பயப்படுகிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய அவர்களுடைய இருதயங்கள் கலங்கி இருக்கிறது. ஐயோ, இந்த தேசத்தில் இருக்கிற கானானியர் எல்லாம் இதை கேள்விப்பட்டார். ஆயின் மேல நாங்கள் தோற்று போனோம் என்கின்ற செய்தி, இந்த காரியம், இந்த சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ளே, ராஜாக்களுக்குள்ளே, கானானியருக்குள்ளே இந்த செய்தி போகுமாக இருந்தால், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு எங்களை வளைந்து கொண்டு ஒருவரும் எங்களை பூமியில் இராதபடி எல்லாரையும் கொன்று குவித்து விடுவார்களே என்கின்ற ஒரு பயம் அவர்களை கவ்வி பிடிக்க, ஒரு கலக்கம் அவருடைய உள்ளங்களிலே பெருக, அவருடைய இருதயங்கள் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. காரணம் என்ன,
காரணம் என்ன? தேவனுடைய கட்டளையை மீறி சாபத்திடானவைகளை எடுத்துக்கொண்டதன் விளைவு ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராக போயிருக்கிறது. இச்சை எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருது, எவ்வளவு விளைவை கொண்டு வருது என்று சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நேரம் கொஞ்சமா இருக்கக்கூடிய இப்படி இவைகள் இருதயம் கரைந்து போயிருக்கிற வேளையிலே தேவ மனுஷன் யோசுவா என்ன செஞ்சாரு? தன் பத்திரத்தை கிழித்துக் கொண்டு புழுதிய போட்டுக் கொண்டு பட்டிக்கு முன்னால போய் விழுந்து கிடக்கிறாரு. கூப்பர் அவரை இஷ்டமே பூப்பர் எல்லாரும் விழுந்து கிடக்கிறாரு. ஏன்னா ஒரு சின்ன நகரம் ஆயின் பாப்புலேஷன், அந்த ஆயு பட்டணத்தில் இருந்த மொத்த ஜனத்தின் தொகை கிட்டத்தட்ட 12,000. அப்ப ஆயை பார்க்கறதுக்கு முதல் யோசுவா வெவ்வாக்கிறதுக்கு ஆக்களை அனுப்பின போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமோ? எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 2,000-3,000 பேர் போனா காணும், அங்க கணக்காக இல்லை, அதை ஜெயிச்சு கொள்ளலாம். ரெண்டா கவனிங்க, முக்கிட்டத்தட்ட 3,000 பேர் போறாங்க அந்த ஆயி பட்டணத்துக்கு. நடந்தது என்ன? நடந்தது என்ன? இஷ்டவேலைகள் புறம் முதுகு காட்டி எதிரிகளுக்கு முன்பாக ஓடி போய் கிட்டத்தட்ட 36 பேர் வெட்டுண்டு விழுந்திருக்கிறாங்க. நடந்தா கவனிங்க, 36 பேர் ஆயி பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் இஸ்ரவேல் ராணுவத்தில் இருந்த 36 பேரை மலை இறக்கத்தில் வெட்டி தள்ளியிருக்கிறார். புறமுதுக்கு காட்டி ஓடி போய் தோல்வி அடைந்து வந்து இப்ப அசந்து போயிருக்கிறார். ஏன் இந்த தோல்வி? ஏன் இந்த கலகம்? ஏன் இந்த குழப்பம்? ஏன் இந்த பயம்? ஏன் இப்படியா இருதயம் கரைந்து போய்விட்டது? காரணம், கர்த்தருடைய உடன்படிக்கை மீறினார்கள், தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், இச்சித்து சாபத்திரானதை எடுத்துக்கொண்டபடியால் இந்த தோல்வி. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. எங்கெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையை நாம மீறுகிறோமோ, எங்கெல்லாம் தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம மீறுகிறோமோ, நம்முடைய வாழ்விலே தோல்வி, தோல்வி, தோல்வி. இது அப்பட்டமான உண்மை என்று சத்தியத்தின்படி சொல்றேன். நன்றா கவனிங்க, இஸ்ரவேலர் யாரு? தேவனுடைய ஜனங்கள். தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார், ஆனாலும் தோல்வி. காரணம், தேவனுடைய வசனத்தை அவர்கள் மீறினபடியா. நாம அழைக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆவியை பெற்றிருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய கட்டளைகளை நாம மீறும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம மீறும் பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கையை நாம தள்ளிவிடும் பொழுது நம்முடைய வாழ்விலும் தோல்வி என்பதை மறுக்க முடியாது. நான் வரம் பெற்றிருக்கலாம், வல்லமுள்ளவனாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தேவனை குறித்த அறிவு பெருகியிருக்கலாம், அநேக ஆண்டுகள் ஊழியம் செஞ்சிருக்கலாம், அதை பற்றியில் எங்க ஆண்டவர் தேவனுடைய கட்டளைகளை எங்கெல்லாம் நாம மீறுகிறோமோ, எங்கெல்லாம் தேவட வசனத்தை புறம்ப தழுகிறோமோ, எங்க எப்பொழுதெல்லாம் தேவட உடன்படிக்கை நாம விட்டு விடுறோமோ, அங்கெல்லாம் நமக்கு தோல்வி, தோல்வி, தோல்வி. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சாபத்தீடானவைகளை நீங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தாவிட்டால் இனி நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டேன், இனி நான் உங்களோட கூட இருக்க மாட்டேன். தன் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தான் கூட்டிட்டு வந்த ஜனம், எரிகோவை வெற்றி கொண்ட ஜனம், இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த சாபத்தீடானது உங்களுக்குள்ள இருக்குது, அதை நீங்கள் அப்புறப்படுத்தாவிட்டால் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றதை நாம பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவ ஜனமே, இப்ப நான் காரியத்துக்கு வரேன். இப்ப அதுக்கு என்ன நடக்குது? இது கோத்திர கோத்திரமாக வர சொல்லி, குடும்ப குடும்பமாக வர சொல்லி பேந்து ஆகான கண்டுபிடிக்க வைக்கிறார். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்டா? இப்ப ஆண்டவர் காலையில எல்லாரும் கோத்திர கோத்திரமா வாங்கன்னு சொல்லும் பொழுது 12 கோத்திரமும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா போகுது. அதுக்கு பிறகு சொன்னா வம்சம் வம்சமா வாங்க, ஒவ்வொரு வம்சமும் போகுது. அதுக்கு பிறகு குடும்பம் குடும்பம், இவ்வளவு காரியம் நடக்கும் வரைக்கும் இந்த ஆகானுக்கு தெரியுது, சம்திங் இஸ் கோயிங் ஆன். என்னை கண்டுபிடிக்கத்தான் இத்தனை காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த கள்ளனுக்கு தெரியும், இந்த இச்சித்தவனுக்கு நன்றாக தெரியும். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இவனே போய், நான் தான் இதை செய்தேன், நான் தான் இந்த சாபத்தினான் அதை எடுத்துக்கொண்டேன், நான் தான் உடன்படிக்கையை மீறினவன், நான் தான் கட்டளையை மீறினவன், இந்த தோல்வி என்னால் தான் வந்திருக்கிறது, இந்த 36 பேரும் மரித்ததுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி ஓடி வந்து தன் பாவத்தை மறைக்காமல் ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை அவன் செய்யலை. எதை செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்யவில்லை, எதை செய்யக்கூடாது இருந்ததோ அதைத்தான் செய்தான். பொதுவாக மனுஷனுக்குள்ள இருக்கிற பொதுவான இயற்கை குணமே அதான், செய்யாதேன்றா செய்வான், செய்யண்டா செய்ய மாட்டான், புசியாதேன்னு சொன்னா புசிப்பான், இந்த பழத்தை புசியாதேன்னு அவன் புசிப்பான், புசிச்சா வந்ததுப்பா. இத பாருங்க, செய்ய வேண்டியதை அவன் செய்யல, செய்யக்கூடாத செஞ்சதுனால வந்தது தோல். சோ இப்ப என்ன நடக்குது, இப்ப ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, ரைட். ஆகான் என்ன சொல்லிட்டான், ஆளை கொண்டு வா. அவனை மாத்திரம் இல்ல, அவனுக்குண்டான அவருடைய பிள்ளைகள் ஆடு மாடு அவனுக்குள்ள அனைத்தையும் கொண்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்கில முடிச்சிருங்க. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், கொஞ்சம் கவனிங்க, பாவம் செய்தது ஆகார், எடுத்துக்கொண்டே ஒளிச்சு வச்சது ஆகார், புதைச்சு வச்சது ஆகார். ஆனா என்ன நடந்திருக்குது, அவன் குமார குமாரத்திகள் ஆடு மாடுகள் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டே கண்டறிஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, காரணம் என்ன? அப்பதான் நான் யோசித்தேன், என்ன நடந்திருக்கு தெரியுமோ, ஆகான் அந்த அந்த வெள்ளியை பொன்னையும் சால்வையும் கொண்டு வந்து எங்க ஒளிச்சு வச்சிருக்கான், தண்ட கூடாரத்துக்குள்ள நிலத்தை கிண்டியாதுக்குள்ள வச்சிருக்கான். ஆகவே இந்த சம்பவத்துல அவன் குடும்பத்துக்கு பங்கு இருந்திருக்கான். இந்த இவன் கொண்டு வந்து இதை தன் டெண்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கல, கிண்டி நிலத்தை கிண்டி அதை அள்ளி உள்ளுக்கு வைக்கல, அவன் குமார குமாரத்திகளுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அவர்களுக்கு தெரிஞ்சிருந்த போதும் அப்பாவும் பாவத்துல பங்கு போட்டிருக்காங்க. ஒருவருக்கும் தெரியாதே, நல்லா இருக்குது, அழகா இருக்குது இந்த சால்வை, 200 வெள்ளி சேக்கல், அப்பப்பா 50 நிறை சேக்கல் பாலம் பொற்பாலம் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், ஒருவேளை அவர்களும் அதுக்கு ஒத்து போயிருக்கலாம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, கொண்டு வாழ்லாரையும் வழியில் என் கட்டளையை மீறினவர்கள், என் உடன்படிக்கையை மீறினவர்களை அகட்டி போடுங்க. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, முக்கியமான சத்தியத்தை நான் சொல்லுவாரு. ஆகான் அகற்றப்படும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு வெற்றி என்றது 8வது கனிதா. நன்றாக கவனிங்க, ஆகான் என்றால் ஆகாதவன் என்று பொருளா, நல்லா விளையாடுங்க, ஆகான் என்றால் ஆகாதவன் என்று பொருள். அப்படியானால் இஸ்ரவேல நடுவில் இருந்து ஆகாதவைகள் அகற்றப்படும் வரைக்கும் வெற்றி என்பது முடியாத காரியம். அப்ப இது நமக்கு ஒரு சரியான பாடம். இப்ப நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இப்ப நம்முடைய வாழ்விலே தேவன் செயல்பட வேண்டுமாக இருந்தால், ஏன் நான் கற்றுக்கொண்ட சத்தியம் தான், கர்த்தருடைய கரம் என்ற வாழ்விலே செயல்பட வேண்டுமாக இருந்தால், தேவன் என்னை வழி நடத்த வேண்டுமாக இருந்தால், கர்த்தருடைய வல்லமை தேவனுடைய கிருபை என்ற வாழ்விலே வெளிப்பட வேண்டுமாக இருந்தால், தேவனுக்கு முன்பாக ஆகாதவர்களாக காணப்படுகிற ஆகான்களை என் வாழ்க்கையில இருந்து நான் அகற்றும் வரைக்கும் என் வாழ்க்கையில வெற்றி என்பது 8வது கனிதம். மேபி நான் பாட்டு பாடலாம், சோதனை பண்ணலாம், நீண்ட ஜெபம் பண்ணலாம், ஒருவேளை நான் கொடுக்கலாம், இதெல்லாம் சத்தியம். ஆனாலும் ஆண்டவர் விரும்பாத ஆகான்கள் ஆகாதவர்கள் நம்முடைய வாழ்விலே இருக்கும் வரைக்கும் தேவ கரம் நம்முடைய வாழ்விலே செயல்படாது. இது எனக்கு ஆண்டவர் கட்டுத்தந்த சத்தியம். இதை நான் கூட பார்த்துக் கொள்றேன், எனக்கு சேர்த்துதான் பேசுறேன், தோத்திரம் தேவன் அறிவாரு. ஒருவேளை 4 பேர் நம்மை பார்த்து சொல்லலாம், பக்தி உள்ள மனுஷன், 4 பேர் நம்மை பார்த்து சொல்லலாம், பரிசுத்தவா, 4 பேர் நம்மை பார்த்து சொல்லலாம், நல்லவன் என்று. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, அண்மையில நான் சிந்தித்த ஒரு காரியம், நன்றாய் தயவு செய்து உங்களுடைய மனதில் வச்சுக்கொள்ளுங்க. மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிலும், நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதை பார்க்கிலும், தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார், நான் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், கர்த்தாவே என் இருக்குதலையும் உட்கார்ந்தனையும் அறிவீர், என் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிவீர் என்று 139வது சங்கீதத்திலே தாவீதன் கிட்ட தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஆகவே தேவன் உங்களை குறித்து என்ன நினைவு வைத்திருப்பார், இன்றைக்கு நான் வாழுகிற வாழ்க்கையை குறித்து, இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமை குறித்து என் தேவன் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார், என்ன நினைப்பார், என்ன நினைப்பார். இந்த எண்ணங்கள் நமக்குள்ள பெருகும் பொழுது நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, ஆகாதவர்களுடைய வாழ்விலே உண்டோ, ஆகான்கள் என்று வாழ்வுகளை இருக்கிறதோ, அகற்றப்பட வேண்டியவர்கள் அகற்றப்படாமல் இன்றைக்கு நான் அவைகளை புதைச்சு வைத்திருக்கிறேனோ, மற்றவனுக்கு மறைவான அசுத்தமான அந்தரங்கத்தில் இருக்கிற அலங்கோலங்களை இன்னும் நான் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேனோ, என் தகப்பனே என்னை மன்னியும், அவைகளை அகட்டிவிட, ஆகான்களை அகட்டிவிட ஆண்டவரே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுறவனோ இறக்கம் வர. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்வு, நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் என்னென்ன ஆகான்கள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது, அவைகளை தயவு செய்து கண்டுபிடி. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அகற்றப்பட வேண்டிய ஆகான்கள் அகற்றப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்விலே வெற்றி என்பது கிடையாது. பட் வருஷங்கள் போய்கிட்டு இருக்கும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? 10 வருஷம். அதை சொல்றதுலேயே இப்ப தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்ப்பாரு. நீ எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டா, எத்தனை வருஷம் ஊழியம் செய்தா, இதெல்லாம் இதுக்கு முதல் நம்முடைய வாழ்வு. தி காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் லைஃப் தேன் அவர் மினிஸ்ட்ரி. வட் வி டூ தட் இஸ் டசன்ட் மேப்பர் மெட்டர் பட் இஸ் அவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அவர் மினிஸ்ட்ரி பிஃபோர் தி லார்ட். என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நெடுக சொல்றது, நம்முடைய ஊழியத்தில் பார்க்க நம்முடைய வாழ்க்கையில தேவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார். வாழ்க்கையை கோணலாக வைத்துக் கொண்டு நாம் என்னத்தை செய்தென்ன, தேவனத்தில் பிரியப்படுவார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், தன் ஜனத்தை பார்த்து, உன் பலி எனக்கு என்னத்துக்கு, அதை நிறுத்து, வீணை சத்தங்களை ஓயப்பண்ணு, அதை என்னால் சகிக்க முடியாமல் இருக்குது. ஆராதனை நடக்குது, ஊழியர்கள் நடக்குது, ஆனா தேவன் அதில் பெரியமா இல்லை. காரணம், தேவ ஜனங்களுக்கு அகற்றப்பட வேண்டிய ஆகான்கள் இருக்கிறது. இந்த கருமையான தேவ ஜனமே, உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய அந்தரங்கம் உனக்கு தெரியும், உன்னுடைய மனதின் நோக்கம் உனக்கு தெரியும். இனி என்ன நோக்கத்தோடு வாழ்கிறாய், நீ என்னத்துக்காக வாழ்கிறாய், நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் கிருபையாக ஆண்டவனுக்கு கலந்து கொடுத்த காலங்கள் வருஷங்களை எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ என்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய், நீ என்னத்தை செய்து கொண்டிருக்கிறாய், இதுவரைக்கும் நீ சாதித்தது என்ன, உன் வாழ்வின் விளைவு என்ன, சிந்தித்து பார். ஏதா 2 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் கொரோனாவினால வரிஞ்சு போயிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை படிச்சவங்க அதுல இருப்பாங்க, எத்தனை பணக்கார அதுல இருப்பாங்க. ஆமா, ஒண்ணு போட்டாங்க, போயா போச்சு, ஐயா போச்சு, போ. என கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நாம் சிந்தித்து, முதலாவது குறிப்பு நான் சொல்ல வேண்டியது, எரிகோவை வெற்றி பெற்ற தேவ ஜனங்கள் ஆயிலே தோல்வியடைந்ததுக்கு காரணம் என்ன, 12,000 மக்களையே கொண்ட அந்த சிறிய பட்டணத்துக்கு முன்பாக 6 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியடைந்ததுக்கு காரணம் என்ன, தேவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டபடியால் தேவனோடு கூட இருக்கவில்லை தோல்வி. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாரம், அகற்றப்பட வேண்டிய ஆகான்களே. ஐயா, இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒருவரையும் தேவன் இழந்து விட விரும்பவில்லை. ஏனென்றால் தன் இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார், நித்திய ஜீவனை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், முடிவில்லாத வாழ்வை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை பெற நாம காத்துட்டு இருக்கிறார். மகிமையான இந்த வாழ்வை அனுபவிக்க வேண்டிய நீ, சாபத்தீடானவைகள், அருவறுப்பானவைகள், ஆகாத ஆகான்களை அகட்டிவிடு. உன்னை ஆராய்ந்து பார், உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார், அவைகளை அகற்று. இந்த வார்த்தையை இன்றைக்கு உனக்கு கர்த்தர் அனுப்புகிறார். ஒளிச்சு வைக்காத, மற்றவர்களுக்கு தெரியாம உனக்குள்ள ஒளிச்சு வைக்க, பாவங்களை அனுபவிக்காத, அசுத்தங்களை அனுபவிக்காத, அருவறுப்புகளை அனுபவிக்காத. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நீ பாவம் செய்கிறது மனிதர்களுக்கு விரோதமாக இல்ல, பாவம் செய்கிறது தேவனுக்கு விரோதமாக. நீ மீறுகிறது மனுஷனுடைய கற்பனைகளில், நீ மீறுகிறது தேவனுடைய வார்த்தைகளை, நீ மீறுகிறது தேவனுடைய உடன்படிக்கை என்பதை உணர்ந்து கொள்வாயா. ஆகான்களை அகற்றுவோம், நம்பர் ஒன். இரண்டாவது, இந்த இஸ்ரவேலர் தோற்று போனதுக்கு பிரதான அடுத்த காரணம் என்ன தெரியுமோ, நன்றே கவனிங்க, நன்றே கவனிங்க. நேற்று எரிகோவில் பெற்ற வெற்றி, அந்த வெற்றி, அந்த வெற்றி கழிப்பு, அந்த வெற்றியின் அனுபவம், அதன் அடிப்படையில் ஆகிய வெற்றி கொண்டதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், எரிகோவை வெற்றி பெற்ற தேவ ஜனம் ஆயியை வெற்றி கொள்வதற்கு தேவனை சாராமல் தங்கள் கடந்த கால அனுபவத்தை சார்ந்துவிட்டாங்க. ஆயியை வெற்றி கொள்வதற்கு தேவ ஜனங்கள் தேவனை சார்ந்து கொள்ளாமல் தங்கள் கடந்த கால வெற்றியை சார்ந்து கொண்டு விட்டார். என்ன, எரிகோவை வெற்றி பெற்ற நமக்கு இந்த ஆய் என்ன பெரிய 2,000-3,000 பேர் போனா காணும், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க அவங்க அண்டர்மைன் பண்ணிட்டாங்க, தங்க சுயபலத்தில் அதை ஜெயித்திடலாம். இந்த பெரிய எரிகோ, இந்த பட்டணத்தையே, இந்த பெரிய மது கொண்ட இந்த ஜனங்களையே வெற்றி பெற்ற நமக்கு இந்த சின்ன ஆயுதம் மாத்திரம். ஆகவே அவங்களோட கணிப்பு என்ன, 2,000 பேர் போனா காணும், எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன, எரிகோவில பெற்ற வெற்றியை சார்ந்துட்டாங்க. நல்லா விளையாடு, எரிகோவில பெற்ற வெற்றியை சார்ந்து ஆயை வெற்றி கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. தோல்வி இங்கதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நமக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறதுக்கு இடம் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற சாதகமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், வெற்றியான காரியங்களை சார்ந்து தேவ வழிதத்தில் விட்டு விடுறதுக்கு இடம் இருக்குது. சோ திரும்ப நான் சொல்றேன், எரிகோவில பெற்ற வெற்றியை சார்ந்து ஆயிலே யுத்தம் பண்றதுக்கு முயற்சித்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள். இதுல இருந்து நாம கற்றுக்கொண்ட காரியம் என்ன, நம்முடைய கடந்த கால வெற்றிகளை சார்ந்து நாம வாழக்கூடாது. இன்னொரு படி மேல போக வேண்டும், நம்முடைய கடந்த கால அனுபவங்களை சார்ந்து நாம வாழக்கூடாது. அல்ல விளையாடு, நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் நமக்கு ஒரு படிப்படியாக இருக்கலாம், தப்பில்லை, ஆனா அவைகளை சார்ந்துடக்கூடாது. தட் இஸ் ரோக். இப்ப நாம 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ கத்தரோட நாம வாழ்றோம், அல்ல ஊழியங்களை செய்கிறோம், பல அனுபவங்களுக்கெல்லாம் கடந்து போறோம். வாஸ்தவம், அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு படிப்பணியாக இருக்கலாம், பாடமாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், தட்ஸ் ஆல். ஆனால் அவைகளையே நான் சார்ந்து, அந்த பிரச்சனையை ஜெயிச்ச எனக்கு இது பெரிய பிரச்சனையோ, இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்த எனக்கு இந்த ஊழியம் ஒரு பரிசோ, அந்த காரியத்தை நடப்பிச்ச எனக்கு இந்த காரியம் எனக்கு என்ன ஒரு பரிசோ. சில வேளையில அப்படிலாம் நமக்கு, நாமளும் மனுஷர் தான். நாம ஒன்றும் என்ன வானத்திலிருந்து விழுந்தவர்கள் அல்ல, நாமளும் இன்னும் மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கிறோம். நமக்குள்ளே அப்படி சிந்தனைகளை சத்துரு நமக்குள்ளே விதைக்கிறதுக்கு இடம் இருக்குது, இடம் இருக்குது. பாடு ஏசு என்ன சொன்னா தெரியுமோ, இந்த உலக அருமையா இருக்கும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் ஐ வில் ஷேக் பை திஸ் வேர்ட். இந்த இயேசுட வார்த்தை சில நேரங்களில் என் இதயத்தை அசைக்கும். என்ன சொன்ன தெரியுமோ, இந்த இடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி நீங்களும் நான் சொல்ல முடியும், என்ற வசனத்தை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வீடுகளில் இருக்கிற தேவ ஜனமே, நீயும் இப்படி சொல்ல முடியுமா, இந்த உலகத்தின் அதிபதிக்கு என் வாழ்க்கையில ஒன்றுமில்லை, இடம் இல்லை என்று நீ சொல்ல முடியுமா? அப்படி நீ சொல்லுவாயா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் கவனிங்க, கடந்த கால அனுபவங்களை நாம சார்ந்திடக்கூடாது, கடந்த கால வெற்றிகளை நாம சார்ந்திடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுய புத்தி மேலே நாம சார்ந்திடக்கூடாது. இது ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அறிவுபூர்வமாக சிந்திக்கிற இன்டலெக்சுவலாக சிந்திக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சோதனை தான். அதிகமான நேரத்தில் நாம இயேசுவை நம்புறோம், ஆனா சொந்த புத்தியில நடப்போம், சொந்த புத்தியில சாஞ்சு கொள்வோம், சொந்த புத்தியில காரியங்களை நடத்த பார்ப்போம். ஒரு வசனத்தை படி தம்பி, நீதிமொழிகள் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 3:5.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து
உன் சுய புத்தி மேல சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையான அந்த வசனம் போகுது இல்லையா? அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சுய புத்தியில சாகிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவேதான் வசனம் நம்ம எச்சரிக்கிறது, உன் சுய புத்தியில சாஞ்சிடாது. ஆகவே கடந்த கால வெற்றிகளை சார்ந்திடக்கூடாது, கடந்த கால அனுபவங்களை சார்ந்திடக்கூடாது, நம்முடைய சுய புத்தியை சார்ந்திடக்கூடாது. இன்னும் இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா, மற்ற மனுஷர்களை நாம சார்ந்திடக்கூடாது. மேபி இன் சம் டைம் நமக்கு சில பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது வாஸ்தவம். நாம ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். வேதவசனம் அது தெளிவாய் சொல்லுது, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காக நாம் அவர்களையே சார்ந்து விட்டமா இருந்தால் ஆண்டவரை பண்ணிக்கொள்ளும். அவ தேவனை சார்ந்து வாழன், எந்த சூழ்நிலையும் நாம ஜெயிக்க, பிரச்சனைகளை எதிர்கொள்ள, பிரச்சனைகளை சந்திக்க, சவால்களை சந்திக்க, சத்துருவின் காரியங்களை நாம் எதிர்கொள்ள, நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழும். ஃபாதர் ஃபாதர் இல்லையா, தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அடைக்கலாம். எனக்கு அறிமான உங்களே, தேவனை சார்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, உனக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள். உன் சுய புத்தி மேல சாய்ந்திராத, மற்ற மனுஷர்கள் மேலே சாஞ்சிராத, கடந்த கால அனுபவங்களே சாஞ்சிராத, கடந்த கால வெற்றிகள் மேலே சாஞ்சிராத, தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள். இனி சில பேர் தங்கள் திறமைகளை சார்ந்துருவாங்க, இனி சில பேர் தங்களை அறிவை சார்ந்துருவாங்க. ஆகவே எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொன்னதை கவனிக்க நேரம் போறபடியாது, எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ். இதை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் நம்ம பார்க்கறது நல்லது. ஒருவன் போதித்தால் அவன் வேத வாக்கியங்களின்படி போதிக்கப்பட வேண்டும், வேதம் நமக்கு சொல்லுது இல்லையா? ஆகவே ரெண்டு நாளாகவும், தயவுசெய்து சீக்கிரமா அவருக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நான் சீக்கிரமா முடிக்கட்டும். ரெண்டு நாளாகவும் இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை படிப்பன். ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினோராம், தயவுசெய்ததை பாருங்கம்மா, தயவுசெய்து பிரண்டிச்சு பாருங்க. நான் சொல்ற வார்த்தைகள் சரிதானா, அது வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கான்னு நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம் படியப்பன். ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்று.
ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும்.
அப்படியே பதினாறு பதினாறாம் அதிகாரம் ஏழாம் எட்டு வசனத்தையும் பாருங்க, பதினாறு ஏழு எட்டு.
அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே.
சரி, இந்த பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் என்று ஆசா என்கின்ற ராஜா இங்க ஜெபிக்கிறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆசா என்கின்ற ராஜா தேவனை சார்ந்து அவன் யுத்தம் பண்ணினான். ஆகவே யுத்தத்திலே தேவன் வெற்றியை கட்டளிட்டான் சொன்னா பார்க்கிறோம். பிற்பாடு இவர் என்ன செய்திருக்கான்னு சொன்னா, அடுத்த யுத்தத்தில் இவர் தேவனை சாராமல் சீரிய ராஜாக்களை சார்ந்துட்டான். ஆகவே அந்த யுத்தத்திலே அவர் தோல்விட வேண்டியதாக வந்ததை சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா விளை கொள்ளுங்க, நாம எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழ நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேவனை நாம விட்டுக்கொள்றோம் விட்டுவிடுறோமோ அப்பொழுது நமக்கு தோல்வி என்பது நாம் மறந்துக்கூடாது. ஆகவே தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்வு எப்பொழுது நமக்கு இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமோ, எரிகோவு மேலே இவங்க யுத்தம் பண்றதுக்கு தேவனிடத்துல இவங்க போய் காத்திருக்கேன். வாசித்து பாருங்க, ஆண்டு வருடத்தில் இவங்க போய் ஆலோசனை கேட்கல, ஆய எப்படி ஜெயிக்கிறது, ஆய மேல எப்படி யுத்தம் பண்றது என்று சொல்லி தேவனுக்கு காத்திருந்து தேவனிடத்தில் ஆலோசனைக்கு காத்திருக்கல, டைரக்டாக இவங்க போயிருக்காங்க. ஆகவே தோல்வி. நல்ல விளைவு. பிற்பாடு என்ன நடந்திருக்கிறது, நீங்க எட்டாம் யோசுவா எட்டாம் அதிகாரத்துக்குள்ள பாத்தீங்களா இருந்தா, முதலாம் வசனத்துல பாத்தீங்களா இருந்தா, பிறகு தேவன் யுத்த வீகம் அமைத்து கொடுக்கிறார். என்ன முழு முழு சகல யுத்த வீரரும் போக கடவர். ஆனா முதல் இவங்க சொன்னது என்ன, 2000 அல்லது 3000 பேர் போனா காணும் பண்ற. ஆனா இப்ப ஆண்டவர் யுத்த வியூகம் பகத்து கொடுக்கிறாரு, சகல யுத்த வீரரும் போக கடவர், பின்னால பதிவிடவை. இப்படி எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து முழு யுத்த வீரரும் போய் பின்னால பதிவிட வச்சு, பிறகு ஆண்டவர் சொன்னபடி இவங்க யுத்தம் செய்த போதுதான் அந்த சிறிய ஆயு பட்டணத்தை, கத்தர் இல்லாம ஒரு சிறிய ஆயு பட்டணத்தை கூடியவங்களை ஜெயிக்க முடியாம போயிட்டு. அப்ப வெட்டி எங்க, யுத்த நாளுக்கு குதிரைகள் ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரல வரும் என்கின்ற வேத வசனம் எப்படியாக உறுதிப்படுத்த பாருங்களேன். ஆகவே என்ன கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் பண்ண போறதுக்கு முதல் இவர்கள் தேவனுக்கு காத்திருக்கல, தேவனிடத்துல விசாரிக்கல, தேவனுடைய ஆலோசனை கேட்கவில்லை. ஆனா யுத்தத்துல தோல்வியடைந்த போது போய் விழுந்து கிடக்கிறாங்க பட்டிக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் கவனிங்க, முதல் போய் இதை செஞ்சிருக்கலாமே இல்லையா, முதல் போய் ஆண்டவர் இப்ப ஆயிக்கு வந்திருக்கிறோம், இந்த ஆயை எப்படி ஜெயிக்கிறது, இந்த பட்டணத்தின் மேல எப்படி யுத்தம் பண்றது என்று போய் ஆண்டவர் முதல்ல விசாரிச்சிருக்கலாம். ஆனா அதை அவங்க செய்யல. இப்ப ஆயில தோட்டு போன பிற்பாடு தான் போய் பட்டிக்கு முன்பாக சாயங்காலம் வரைக்கும் மூப்பரும் யோசுவாவும் விழுந்து கிடக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், எதற்கும் நாம தேவனை தேவனிடத்தில் விசாரித்து நாம தீர்மானம் எடுக்கணும், விசாரித்து முடிவுகளை எடுக்கணும். ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது கத்தடத்துல நம்ம விசாரிக்க கற்றுக்கொள்ளணும். அது நம்முடைய வாழ்விலே வெற்றியையும் ஜெயித்து தரும். நான் முடிக்கிறேன், அதுக்கு முதல் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இதுக்கு முதல் சொன்னேனே, தேவனை சார்ந்து நாம வாழணும் என்று. இதை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்த போது இன்றைய தற்கால காரியத்துக்கு மிகவும் பொருத்தமா இருந்தது. அது என்ன தெரியுமோ, நான் சொல்றதை நீங்களே யோசிங்க, சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா, இன்றைக்கு இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் அதிகமாக பாதித்திருக்கிற நாடுகள் வந்து கிறிஸ்தவ நாடு. நல்லா பாருங்க, ஐரோப்பாவில் ஸ்பெயின், இத்தாலி, யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா போன்ற கிறிஸ்தவ நாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, அதான் கவனிங்க, ஒரு காலத்தில் இவங்கள் உண்மையாக தேவனுடைய வசனத்தை மதித்து நடந்தார்கள், தேவனுடைய உடன்படிக்கை கை கொண்டு நடந்தார்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவும் வளர 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 இன்றைய இவர்கள் என்ன செய்தார் கண்ட, விஞ்ஞானத்தையும் அறிவையும் சார்ந்து தேவனை சார்ந்ததை விட்டுட்டாங்க என்று நான் நம்புகிறேன். இது என்னுடைய நம்பிக்கை. சோ விஞ்ஞானத்தை அறிவையும் சார்ந்துட்டாங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கிற அதிக ஜனங்கள் அறிவையும் விஞ்ஞானத்தையும் நம்புகிறார்கள், அதைத்தான் சார்ந்து கொள்கிறார்கள், கடவுளை கத்தரை விட்டுவிட்டாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் பாருங்க, 54,000 அதிகமான ஜனங்கள் இன்றைய காலை வரைக்கும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 800,000 அதிகமான ஜனங்கள் இந்த வியாதினால வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில். சோ இன்றைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தேவனுடைய கட்டளையை விட்டு அறிவையும் விஞ்ஞானத்தையும் சார்ந்து கொண்டபடியால் இன்னைக்கு இப்படியான காரியங்கள் நடக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, நேற்றை வரைக்கும் இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏதோ சில காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நியூஸ் வருது. அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸ் இத்தனை லட்சங்களை ஆயிரங்களை கொண்டு போயிட்டுதே. அறிவையும் விஞ்ஞானத்தை சார்ந்திருந்த இவர்களால ஏன் இன்று வரைக்கும் இந்த கொரோனாவுக்கு, இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லையே? அறிவையும் விஞ்ஞானத்தை நம்பின ஜனமே, இன்று வரைக்கும் உன்னால இந்த சின்ன வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லையே? அப்படி கண்டுபிடித்திருந்தால் இந்த 200,000 அதிகமான மக்கள் மரித்திருக்கிறதுக்கு இடம் உண்டோ? அப்ப இப்ப மனுஷன் யோசிக்கலாமே, இப்ப அறிவு, இப்ப அறிவு எங்க, அறிவா ஆண்டவரா? யோசிங்க, இப்ப 200,000 அதிகமான ஜனங்கள் போய்விட்டார்களே, அறிவா ஆண்டவரா? ஆகவே என்ன அறிமானவர்களே, இந்த காலகட்டத்தில் மனுஷன் சார்ந்து கொண்ட அறிவும் விஞ்ஞானமும் அவளை கைவிட்டு 200,000 அதிகமான ஜனங்கள் மறித்து போய்விட்டார்கள், பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அறிவும் விஞ்ஞானமும் நேற்று வரை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, அவர்கள் சார்ந்திருந்த அறிவு விஞ்ஞானமும் அவர்களை கை கொடுக்க அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இந்த வேளையில மனுஷன் யோசிக்கலாம், ஆமா, என் அறிவுக்கும் என் புத்திக்கும் விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒருவர் உண்டு, இறைவன் ஒருவர் உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் உயிரோடு இருக்கிறாரு. அவர்தான் பாதுகாப்பு, அவர்தான் அடைக்கலம். புத்திக்கும் அறிவுக்கும் விஞ்ஞானத்துக்கும் மேற்பட்ட ஒருவர் உண்டு, அவரை நாம் தேட வேண்டும். அவர்தான் இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு, அவர்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், உன்னதமான தேவனுடைய குமாரன். அவராலே ஆகும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு இந்த ஜனங்கள் வர வேண்டும். ஸ்தோத்திரம். அறிவையும் விஞ்ஞானத்தையும் சார்ந்திருக்கிற ஜனங்கள் தேவனை சார்ந்து கிறிஸ்துவை சார்ந்து வாடுகிற இல்லப்பிக்கு வருமாக இருந்தார். இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஒன்று, ஆகாத ஆகான்கள் அகற்றப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனை சார்ந்து நாம் வாழணும். மூன்றாவது, தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய வழித்தடங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்களை அறிந்து நாம் முடிவெடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், செயல்படுவணும். ஊழியங்களாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் இயேசு நமக்கு ஆண்டவர் தான். வாழ்க்கைக்கு இயேசு இல்லை, ஊழியத்துக்கு இல்லை, சபைக்கு மாத்திரம் இல்லை. வாழ்க்கைக்கும் இயேசு ஆண்டவர் தான், ஊழியத்துக்கும் இயேசு ஆண்டவர் தான், சபைக்கும் இயேசு ஆண்டவர் தான், எக்காலத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவர் தான். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? தேவ மக்களின் வெற்றியும் தோல்வியும் என்ற தலைப்பில் நம்முடைய தேவனுடைய வசனத்தை நாம் சிந்தித்தோம். கரிமான தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு, தயவு செய்து ஆராய்ந்து பாரு. அகற்ற வேண்டி ஆகான்களை அகற்று, அப்பொழுது தேவன் உனக்குள்ள இருந்து செயல்பட முடியும். ஒருவேளை கடந்த கால தோல்விக்கு காரணம், விரக்திக்கு காரணம், நிம்மதி இல்லாததுக்கு காரணம், நிலை குலைந்து போனதுக்கு காரணம், நீ அகற்ற வேண்டிய சில காரியங்களை இன்னும் அகற்றாமல் வைத்திருக்கிறாயோ, அவன் டென்டுக்குள்ள புதைத்து வைத்தார், அதுபோல வாழ்க்கையில மறைத்து வைக்காத. அந்தரங்கம் என்றது தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கட்டும். தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். சோ, அகற்ற வேண்டிய ஆகான அகற்று. இரண்டாவது, தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள். கடந்த கால அனுபவங்களையும் வெற்றிகளையும் அறிவையும் மனுஷர்களையும் சார்ந்து வாழ்றதை விட்டு தேவனை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். மூன்றாவது, எதை செய்தாலும் தேவ வழித்தடத்திற்கு காத்திருப்போம். எந்த முடிவுகளையோ, எந்த தீர்மானங்களையோ, எதை நாம செய்தாலும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆலோசனைக்கு, ஒத்தாசைக்கு நாம இடம் கொடுத்து நாம் வாழ நாம கற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நீதியின் பாதையிலே நம்ம நடத்தி நமக்கு வெற்றிகளை தர, கிருபைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அகற்ற வேண்டியவைகளை அகற்ற கர்த்தாவே எங்களுக்கு பலந்தாருங்க, அவைகளை எங்களுக்கு காட்டி. தாங்கள் யாதொரு காரியத்தில் வேறே சிந்தையாக இருந்தாலும் தகப்பனே அதை எங்களுக்கு காட்டி தாருங்கப்பா, உணர்த்துங்க. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் காரியங்கள் உண்டோ என்று பார்த்து நிறுத்திய வழியிலே எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் உண்மை சார்ந்து எங்க சுய புத்தியிலே நாங்கள் சாஞ்சிடக்கூடாது. எந்த மனுஷரே நாங்கள் சாஞ்சிடக்கூடாது. கடந்த கால அனுபவங்களை நாங்கள் சாஞ்சிடாதபடி உண்மையே சார்ந்து வாழ கர்த்தாவே கிருபை தாருங்க. ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே, என் வாழ்வில் நாங்கள் எதை செய்தாலும், எந்த முடிவுகளை, எந்த தீர்மானங்களை எடுத்தாலும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் முடிவுகளை எடுக்க, தீர்மானங்களுக்கு காரியங்கள் நடத்த கிருபை செய். அப்படியே உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்க கட்டுப்பட கிருபை செய்வராக. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.